அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் தொடர்ந்து நீங்கள் நடக்கவும், இறைவனிடம் முழுமனதோடு நீங்கள் அன்பு செலுத்தவும் வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். கடந்த பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனிக்கும் கவனிக்கும்படி உங்களை அழைக்கிறோம். அன்பானவர்களே, கடந்த நாட்களில் புனித இஞ்சிலில் இருந்து ஈசா நபிக்கு பலவிதமான பெயர்கள் இருப்பதை பார்த்தோம். ஈசா நபியார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள இப்பெயர்கள் நமக்கு உதவுகிறது. ஈசா நபி யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள இந்த பெயர்கள் நமக்கு உதவுகிறது. ஈசா நபி அவர்கள் அழைக்கப்பட்டார் என்று ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈசா நபி அவர்கள் என்று
ஈசா நபி என்று அழைக்கப்பட்டார்
என்று ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இறைவனோடு இறைவனாக இருந்த வார்த்தை உன்னதமான குமாரன், மனுஷகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி, மீட்பர், ஜீவ அப்பம், உலகின் ஒளி, மகிமையின் இறைவன், செம்மறி, நுழைவாயில், நல்ல மெய்ப்பன் போன்ற அநேக பெயர்கள் ஈசாவுக்கு உண்டு. இன்று நாம் அவருடைய அநேக பெயர்களில் இரண்டு பெயரை பார்க்கலாம். ஒன்று உயிர்த்தெழுதல், மற்றொன்று வாழ்க்கை. ஈசா நபி அவர்கள் யூதர்களின் தேசத்தில் சஞ்சரித்ததையும் போதித்ததையும் நன்மை செய்ததையும், வியாதிப்பட்டவர், முடவர், குருடர், பிசாசு பிடித்தவர் ஆகியோர் அனைவரையும் குணமாக்கினதை நாம் பார்த்தோம். ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. ஹஜ்ரத்துகள் என்று அழைக்கப்பட்ட வேத வல்லுநர்கள், முஹையத்தீன்கள் ஈசாவின் மேல் மிகவும் பொறாமை கொண்டனர். அவர் பேசிய ஞானத்தையும் அவர் செய்த அற்புதங்களையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. இன்று நாம் தொடர்ந்து இஞ்சில் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை பார்க்க திட்டமிட்டுள்ளோம். மனிதர்கள் அவரை நம்பும்படியாக அசாதாரணமான ஒரு அற்புதத்தை ஈசா நபி அவர்கள் எப்படி செய்தார் என்பதை யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் 11வது சூரா 1-44 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதித்துருமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராக நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த அற்புதமான சம்பவத்தை முடிப்பதற்கு முன் இவர் செய்த இந்த அற்புதத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்பது நல்லது. உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை கல்லறையில் 4 நாட்களாக இருந்த ஒரு சடலத்திற்கு உயிரை கொடுத்ததாக எவரும் கேள்விப்பட்டதில்லை. சிதைந்து போன துர்நாற்றம் வீசக்கூடியதான ஒரு சடலம். இருந்தாலும் ஈசா நபி அவர்கள் மரித்து போய் 4 நாளான லாசருவின் சடலத்தை உயிர் பெற செய்தார். ஈசா நபி அவர்களுக்கு மரணத்தின் மேல் வல்லமை ஒரு பெரிய காரியமாக இருக்கவில்லை. காரணம், இவர் இறைவனின் வாக்கானவர், ஜன்னத்திலிருந்து வந்த இறைவனின் வாழ்க்கை, இறைவன் தனக்குள்ளே ஜீவனை கொண்டிருந்ததால் மசிகைக்குள்ளும் அந்த ஜீவன் இருக்கிறது. இறைவன் மறித்து போன ஒருவனுக்கு உயிரை கொடுக்க முடியுமானால் ஈசாவும் உயிரை கொடுக்க முடியும். அதனால்தான் லாசருவே வெளியே வா என்று அழைத்த பொழுது லாசரு ரூஹுடன் வெளியே வந்தார். லாசருவின் சகோதரியிடம் ஈசா அவர்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்றார். புனித இஞ்சிலின் யக்யாவின் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 11:45-57 ஆயத்துக்கள் முடிய மற்றும் 12:1-11 ஆயத்துக்கள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயும் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டோரோ என்று பேசிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமானுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். எங்கள் நேரம் முடிய போகிறது, ஆனால் நாங்கள் விடைபெறுவதற்கு முன் நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஈசா நபி அவர்கள் நடப்பித்த அற்புதத்திற்கு மத உலமாக்கள் எவ்வாறு தங்கள் பிரதிபலிப்பை காட்டினார்கள் என்று பார்ப்போம். ஈசா நபி செய்த அற்புதத்தை மறுக்க அவர்களில் யாருக்கும் துணிச்சல் இல்லை. காரணம், மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட்ட மனிதன் லாசருவை எல்லாரும் காண முடிந்தது. ஆனால் மௌலவிகளும் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஈசா ஜன்னத்திலிருந்து வந்த மசீஹ் என்பதை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஈசா செய்த அற்புதங்களை கண்டு எந்த ஒரு மௌலவியோ ஈசா செய்த அற்புதங்களை கண்டு எந்த ஒரு மௌலவியோ மௌலானாவோ மற்ற யாருமோ மனம் திரும்பவோ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது பிரதான மதக்குருக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஈசா நபியை இன்னும் அதிகமாக வெறுத்தார்கள். ஈசாவை கொல்ல அவர்கள் ஒருமித்து ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவையும் கொல்ல அவர்கள் திட்டமிட்டனர். காரணம், பல யூதர்கள் ஆசாரியர்களிடமிருந்து விலகி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தனர். அந்த மத தலைவர்களின் உள்ளங்கள் நேர்மையற்றதாகவும் இறைவனை விட்டு தூரமாகவும் இருந்தன. ஈசா செய்த அற்புதங்களை அவர்கள் புறக்கணித்தனர். அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுடைய சொந்த இன்பம், பதவி, நிலைமை, பணம் சம்பாதிப்பது. ஆகவே இயேசு இதற்கு தடையாயிருந்தபடினால் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஈசாவை கொல்ல திட்டமிட்டனர். காரணம், காலப்போக்கில் யூதர்கள் அனைவரும் தங்களையும் தங்கள் மார்க்கத்தையும் விட்டு ஈசா நபியின் பின்னால் சென்று விடுவார்களோ என்று பயந்தார்கள். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒரு சில ஆயத்துக்களை வாசித்து நிறைவாக்க விரும்புகிறோம். யோவான் 11வது சூரா 25-26 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படியாக வந்தமைக்கு நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.